விவிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 28.
எனது அருமை அன்புள்ளங்களே, நம் அனைவருக்கும் அறிமுகமான ஒரு கதை இன்றைய நம் விவிலிய தேடலை துவக்கி வைக்கின்றது. இலக்கியங்களை கரைத்து குடித்திருந்த ஒரு மேதை ஒரு நாள் படகிலேறி ஆற்றை கடந்து கொண்டிருந்தார். ஆற்றில் சிறிது நேரம் சென்றதும் அந்த மேதை படகோட்டியிடம், உனக்கு கம்பராமாயணம் தெரியுமா என்று கேட்க, படகோட்டி, தெரியாது ஐயா என்று கூறினார். சே, உன்னுடைய வாழ்வில் பாதியை நீ இழந்து விட்டாயே என்று அறிவாளி வருத்தப்பட்டார். இன்னும் சிறிது தூரம் சென்றபின் மீண்டும் அந்த மேதை படகோட்டியிடம், சரி, உனக்கு ஏதாவது ஒரு திருக்குறளாவது சொல்லத் தெரியுமா என்று கேட்டார். படகோட்டி தலை குனிந்து தெரியாது என்று முணுமுணுத்தார். அறிவாளி அவரிடம், உன் வாழ்வின் முக்கால் பகுதியை நீ இழந்து விட்டாய் என்று கூறினார். அவ்வேளையில் படகு நடு ஆற்றில் ஒரு சுழலில் சிக்கியது. அப்போது படகோட்டி அறிவாளியிடம், ஐயா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்க, அறிவாளி, தெரியாது என்று சொன்னார். அப்படியானால் நீங்கள் இப்போது உங்கள் முழு வாழ்வையும் இழந்துவிட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு படகோட்டி தண்ணீரில் குதித்து நீந்திச் சென்றார் என்று கதை முடிகின்றது. அந்த படகோட்டி அறிவாளியையும் தன் முதுகில் சுமந்து நீந்தி அவரை கரை சேர்த்திருப்பார் என்று நாம் நிச்சயமாக நம்பலாம்.
அன்பு நெஞ்சங்களே, தெரியுமா என்று அறிவாளியும் படகோட்டியும் ஒருவர் மற்றவரிடம் கேட்ட கேள்விகளை இன்னும் சிறிது ஆழமாக அலசுவது அறிவாற்றல் ஞானம் என்ற கருத்துக்களை புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். மேதை படகோட்டியிடம் கேட்ட தெரியுமா கேள்விகள் படகோட்டியின் அறிவாற்றலை, அதாவது அவரது மூளையில் பதிந்திருந்த, அல்லது உண்மையில் சொல்லப்போனால் அந்த மூளையில் திணிக்கப்பட்டிருந்த தகவல்களை அளக்கும் கேள்விகளாக இருந்தன. படகோட்டி மேதையிடம் கேட்ட நீச்சல் தெரியுமா என்ற கேள்வி அவரது வாழ்வை காக்கக்கூடிய திறமையை பற்றிய கேள்வியாக இருந்தது. கம்ப ராமாயணத்தையும் திருக்குறளையும் தெரிந்து வைத்திருப்பது நம் அறிவுக்குள் தகவல்களை திரட்டும் ஒரு முயற்சி. ஆனால் நீச்சலடிக்க தெரிந்திருப்பது நம் வாழ்வை காக்கும் ஒரு திறமை.
அன்பு இதயங்களே, படகில் சென்ற அறிவாளி ஒருவேளை நீச்சல் பற்றிய பல நூல்களை படித்திருக்கலாம். அந்த அறிவை கொண்டு நீச்சல் என்றால் என்னவென்று தெரியும் என்று மட்டுமே அவரால் கூற முடியுமே தவிர, தனக்கு நீச்சலடிக்க தெரியும் என்று அவரால் கூற முடியாது. இதைதான் அன்புள்ளங்களே, ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்ற பழமொழி நமக்கு உணர்த்த முயல்கின்றது. அதே வண்ணம் கம்பராமாயணத்தின் கவிதைகளையும் திருக்குறளின் வரிகளையும் மனப்பாடமாகச் சொல்வது நமது நினைவாற்றலை வெளிப்படுத்தக்கூடும். ஆனால் அந்த வரிகளின் பொருள் உணர்ந்து அதை வாழ்வில் கடைபிடிக்கும்போது அந்த வரிகளை புரிந்து கொண்ட முழுமையான அறிவுத்திறனை நாம் வெளிப்படுத்துகின்றோம்.
அன்பு நெஞ்சங்களே, மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் என்ற மூன்று வழிகளில் அறிவை பெற முடியும். தெரிந்து கொள்ளுதல் என்ற அடிப்படை முயற்சியின் வழியே பல விடயங்கள் நம் அறிவுக்கு அறிமுகமாகின்றன. தெரிந்து கொண்ட விடயங்களை பற்றி இன்னும் கூடுதல் முயற்சி எடுக்கும்போது நாம் அவற்றை பற்றி அறிந்து கொள்கின்றோம். இவ்விரு முயற்சிகளின் அடிப்படையில் உருவாகும் அடுத்த கட்ட முயற்சியே புரிந்து கொள்ளுதல். ஒரு விடயத்தை, நிகழ்வை, மனிதரை புரிந்து கொள்ளும் நிலையை அடையும் போது அது நமக்குள் தாக்கங்களை உருவாக்கும். நாம் தெரிந்து அறிந்து புரிந்து கொண்ட அறிவை தகுந்த நேரத்தில் தகுந்த வழியில் பயனுள்ள வகையில் செயல்படுத்துவதே உயர்வான அறிவு நிலை. இதை நாம் ஞானம் என்றழைக்கின்றோம்.
அன்பு இதயங்களே, ஞானம் என்ற சொல் விவிலியத்தில் 216 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளதென விவிலிய விரிவுரையாளர்கள் கணித்துள்ளனர். இவற்றில் இந்த சொல் 164 முறை பழைய ஏற்பாட்டில், குறிப்பாக ஞான இலக்கியம் என்றழைக்கப்படும் 7 நூல்களில் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஞான இலக்கியத்தில் ஒன்றான யோபு நூலின் 28 பிரிவில் ஞானம் அறிவு ஆகியவற்றின் இலக்கணம் இவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது.
கடவுள் மானிடர்க்கு கூறினார், ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு.
அன்பு இதயங்களே, இங்கு கூறப்பட்டுள்ள இலக்கணத்தில் ஆண்டவருக்கு அஞ்சுவது ஞானம் என்றும் தீமையை விட்டு விலகுவது அறிவு என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. யோபு நூல் முதல் பிரிவில் நமது கதைநாயகன் யோபு அறிமுகமாகும்போது ஆண்டவருக்கு அஞ்சுதல் மற்றும் தீமையை விட்டு விலகுதல் என்ற இரு பண்புகளிலும் யோபு ஈடு இணையற்றவர் என்று அங்கு கூறப்பட்டுள்ளது.
ஒரு நாள் ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகைச் சுற்றி உலவி வருகின்றேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார்.
ஞானம் அறிவு ஆகிய இரு உன்னத பண்புகளையும் கொண்ட யோபு துன்பம் என்ற தீயில் எரிக்கப்பட்டாலும் இறைவனுக்கு அஞ்சுதல் தீமையை விலக்குதல் என்ற இரு பண்புகளையும் இழக்காமல் வாழ்ந்தார் என்பதை நாம் இதுவரை கடந்து வந்துள்ள 28 பிரிவுகளில் உணர்ந்து வந்துள்ளோம். எனதருமை அன்புள்ளங்களே, ஆண்டவருக்கு அஞ்சுவது ஞானத்தின் தொடக்கம் என்பதை விவிலியத்தின் பல நூல்கள் கூறியுள்ளன. அவற்றில் ஒரு சில வரிகள் இதோ.
திருப்பாடல் 111. ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவர்தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர். அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. நீதிமொழிகள் பிரிவு 9. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகிய அவரை பற்றிய உணர்வே மெய்யுணர்வு. சீராக்கின் ஞானம் பிரிவு 1. ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம். அது இறை பற்றுள்ளோருக்கு தாய் வயிற்றிலிருக்கும் பொழுதே வழங்கப் பெறுகின்றது.
அன்பு இதயங்களே, ஞான இலக்கியத்தின் ஒரு சிகரமாக கருதப்படும் நூல் சாலமோனின் ஞானம் என்ற நூல். 19 பிரிவுகளை கொண்ட இந்த நூலின் பெரும் பகுதி ஞானமும் மனிதரின் முடிவும், ஞானத்தின் தோற்றம் இயல்பு, அதை அடையும் வழி ஆகிய கருத்துக்களை வழங்குகின்றது. இந்த நூலின் 7 பிரிவில் ஞானத்தின் இயல்பும் மேன்மையும் என்ற பகுதி மிக அழகான ஒரு கவிதை. இந்த கவிதையின் ஒரு சில வரிகளை கேட்டு தியானிப்பது பயன் தரும் ஒரு முயற்சியாக அமையும்.
சாலமோனின் ஞானம் பிரிவு 7. ஞானம் ஆற்றல் கொண்டது. அவ்வாற்றல் அறிவுடையது, தூய்மையானது, பலவகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது. ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது, மனித நேயம் கொண்டது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவிச் செல்வது. ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. ஞானம் கதிரவனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்திலும் சிறந்தது, ஒளியை காட்டிலும் மேலானது.
அன்பு இதயங்களே, ஞானத்தின் மேன்மையை கூறும் இந்த வரிகளை கேட்கும்போது அன்பின் மேன்மையை குறித்து புனித பவுலடியார் எழுதியுள்ள கவிதை வரிகள் நம் நினைவுக்கு வருகின்றன. கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் 13 பிரிவில் அன்பை பற்றி கூறப்பட்டுள்ள இந்த வரிகள் நமது தேடலை இன்று நிறைவுக்கு கொணரட்டும்.
அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது.
இத்துணை நற்பண்புகள் கொண்ட ஞானமும் அன்பும் நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று இறைவனை நாம் இறைஞ்சுவோம்.
பொருள் தேடி அலைந்தோடி அருள் நீங்கி மனம் வாடி இருளாளும் நிலை காண்கிறேன். உண்மைக்கும் நேர்மைக்கும் உறவுக்கும் பகிர்வுக்கும் குடி தோண்டும் நிலை காண்கிறேன். தீமைகள் ஒளிந்தாகணும் நன்மைகள் நிலையாகணும் எங்கெங்கும் ஒளியாடணும் உன்னருள் நிறைவாகணும். அருளும் நீ ஒளியும் நீ உயிர் ஊட்டும் உணவே நீவா ஒளியேவா உயிரேவா அருளே
பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.